அன்பு நேயர்களே, இயேசு சபை அருள் பணியாளர் மரிய அருள்ராஜா அவர்கள் சென்னையில் உள்ள இயேசு சபை இறையியல் மையமான அருள்கடலில் விவிலிய பேராசிரியராக கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றார். இன்னும் தமிழகத்தில் பெண்கள் குழுக்கள் உட்பட பல்வேறு அடித்தட்டு குழுக்களுக்கு ஆலோசகராகவும் இருந்து வருகின்றார். இன்று நாம் அவரை சந்திப்போம். வணக்கம் தந்தை மரிய அருள்ராஜா.
வணக்கம்.
வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்திருக்கும் தங்களை எங்கள் நேயர்கள் சார்பில் வரவேற்கின்றோம். அடித்தட்டு மக்களின் அன்றாட போராட்ட உலகம், விவிலிய உலகம், இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு உரையாடலை நடத்தி புதிய சிந்தனைகள், புதிய சித்தாந்தங்கள் இவைகளை வெளிக்கொணர்கின்றீர்கள். தாங்கள் ஒரு விவிலிய பேராசிரியர், இந்த உரையாடலை எப்படி நடத்துகின்றீர்கள்?
அடிப்படையிலே விவிலிய உலகம் இரட்டை நிகழ்வுகளை மையப்படுத்தி இருக்கிறது. ஒன்று விடுதலை பயண நிகழ்வு, இன்னொன்று இயேசு நிகழ்வு. இந்த இரட்டை நிகழ்வுகளின் அடிப்படையில் ஏற்பட்ட தொடர் தாக்கம்தான் மத்திய தரைக்கடல் பகுதிகளிலே வாழ்ந்த மக்களுடைய விசுவாச எழுச்சியாக இங்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்த இரட்டை நிகழ்வுகள், விடுதலை பயணமாகட்டும் இயேசு நிகழ்வாகட்டும், அடிப்படையிலே சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான செய்தி என்னவென்றால், அடிமை ஆகாதே, அடிமை ஆக்காதே. எந்த சூழ்நிலையிலும் அடிமை ஆகாதே, அடிமை ஆக்காதே. இந்த விவிலிய உலகம் தொடர்ந்து நமக்கு சொல்லி வருகிறது, மானிடர் தனி மானிடராக இருந்தாலும் சரி, மானிட குழுமங்களாக இருந்தாலும் சரி, அவ்வப்போது இலக்கு மாறி போய்விடுகிறார்கள். சொத்து, சுகம், அதிகாரம் இவற்றை தேடி தள்ளாடி தடுமாறக்கூடிய மானிட உலகத்தை சந்திக்கின்றோம். ஆனால் அன்பான இறைவனின் குறுக்கீடு அவர்களை மடைமாற்றி நடைமாற்றி, நீ வானத்திலும் பூமியிலும் இருந்தால் மட்டும் போதாது, புதிய வானம் புதிய பூமியிலே நீ தொடர்ந்து நீ வாழ வேண்டும், அதை நோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் விவிலிய உலகம் நமக்கு படிப்பித்து வருகிறது. இப்பொழுது அடித்தட்டு மக்களின் உலகத்திற்கு வருவோம். அடித்தட்டு மக்கள் இயல்பிலேயே அடிமைத்தனத்தை எதிர்க்கிறார்கள். அவர்களுக்கு சக்தி இருந்தாலும் சரி, சக்தி இல்லை என்றாலும் சரி, அதிகாரம் மறுக்கப்பட்டாலும் சரி, அதிகாரம் கொஞ்சமேனும் கொடுக்கப்பட்டாலும் சரி, அவர்கள் அடிமைத்தனத்தை எதிர்க்கிறார்கள். அதே சமயத்திலே பகிர்வு மனப்பான்மை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இப்படி அடித்தட்டு மக்களின் துன்பங்களை அடியோடு மாற்றி அனைவருக்குமான இன்பமாக மாற்றுவது எப்படி? குவித்தல் மனப்பான்மையிலிருந்து பகிர்வு மனப்பான்மைக்கு மக்களை தொடர்ந்து வளர்த்து வருவது எப்படி? நான் மட்டும் பிழைச்சா போதும் என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து நாம் அனைவரும் வாழ்வோமே, வாழ்விப்போமே என்கின்ற நிலைக்கு அவர்களை உயர்த்துவது எப்படி, வளர்ப்பது எப்படி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில்தான் இந்த இரட்டை உலகத்தையும் நாம் ஒரு உரையாடல் தளத்திலே சந்திக்கின்றோம். இப்படி சந்திக்கின்ற பொழுது நாம் அன்றாடம் பேசி வரக்கூடிய இந்த அன்பு, நீதி, உண்மை, மன்னிப்பு, கீழ்ப்படிதல், சமாதானம் போன்ற வார்த்தைகள் எப்படி மிகவும் குழப்பமான விதத்திலே பயன்பட்டு கொண்டு வருகின்றன என்பதை நமக்கு தெள்ளந்தெளிவாக படம் பிடித்து காட்டலாம். உதாரணமாக, ஒரு முரண்பட்ட சூழலிலே ஒரு அதிகாரம் உள்ளவர் அதிகாரம் இல்லாதவரை எப்படி கேவலமாக நடத்துகிறார்? அதிகாரம் உள்ளவருக்கு நீதி என்றால் என்ன? அதிகாரம் மறுக்கப்பட்டவருக்கு நீதி என்றால் என்ன என்பதிலே அடிப்படையான மாற்று பாதைகள் இருக்கின்றன. ஆக, நீதி என்பதற்கு அளவுகோல் என்ன? அதன் உள்ளடக்கம் என்ன? அதன் செயல்பாட்டு திசை எது? இப்படியெல்லாம் நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல், நீதி என்கின்ற பெயரிலே வன்முறையும் அவ்வப்போது அரங்கேறுவது ஒரு நடைமுறையான ஒன்று. யார் அடித்தாலும் கேளுங்கள், நான் செய்வதை நியாயம் என்றுதான் சொல்வார். ஆக, இந்த அடிப்படையிலே இறை நம்பிக்கையிலிருந்து ஊற்றெடுக்கும் நீதிக்கான தேடலில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? கருணையான அன்பை காட்டிக் கொடுக்கும் வன்முறைக்கோ இரத்த பலிக்கோ இங்கு இடமில்லை. அந்த பின்னணியில்தான் பாசத்தையும் நீதியையும் ஒருங்கிணைத்து, எல்லா சமூகத்தினரையும் ஒருங்கிணைத்து நாம் ஒரு புதிய உலகத்தை உருவாக்க முடியுமா என்பதை நாம் கொஞ்சம் அலசி ஆராய வேண்டிய ஒரு தேவையில் இருக்கின்றோம். அண்மையில் கூட நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியதைப் போல, இந்த திருச்சபை உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது இதுதான், இதயங்கள் விரியட்டும், எண்ணங்கள் உயரட்டும், அச்சங்கள் அகலட்டும், அன்புறவு செழிக்கட்டும். இந்த பின்னணியிலே அராஜகம் தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது அடிபட்டோரின் மனித மாண்பும் சூறையாடப்படுகிறது, அடிப்பவரின் மானிட மாண்பும் காவு கொடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு பாலியல் வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த பெண்மையின் மாண்பும் அங்கு சூறையாடப்படுகிறது. அந்த பெண்ணை சூறையாடி கொண்டிருக்கிறவருடைய மனித மாண்பும் அங்கு கேவலப்படுத்தப்படுகிறது. இந்த பின்னணியிலே இந்த மானிடத்தை தூக்கி பிடிப்பது எப்படி என்கின்ற அந்த பின்புலத்தில்தான் நம்முடைய தொடர் தேடல் அமைந்து கொண்டிருக்கிறது. இதிலே நாம் தேட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. அதுதான், அடித்தட்டு மக்கள் தாங்கள் அனுபவித்து வரும் துன்பங்களை எப்படியெல்லாம் எதிர்கொண்டு இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நிதானம்தான் இத்தகைய உரையாடலிருந்து நாம் பெற வேண்டிய சில சிறப்பு அம்சங்கள்.
இந்த மாற்றுப்பாதையை எப்படி கொண்டு வருகின்றீர்கள்?
முதலில் அடித்தட்டு மக்கள் மீது சுமத்தப்படும் துன்பங்களை கொஞ்சம் அடையாளம் காண்போம். அநீதிகளால், அராஜகத்தால், சமூக பாவங்களால், கட்டமைப்பு பாவங்களால், தனி மனித அடாவடிகளாலும் சுமத்தப்படும் அவமானங்களினாலும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி அவர்கள் துன்புற்று கதறிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு அடிப்படையான சில போக்குகள் அமையலாம். யாம் பெற்ற துன்பம் பெருக இவ்வயகம் என்று அவர்கள் இந்த துன்பங்களை பரவலாக்கலாம். துன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது தன்னைத்தானே சபித்துக் கொள்ளலாம். கடவுளை சபிக்கலாம், பிறரையும் சபிக்கலாம், பிறர் மீது பழி சுமத்தலாம், எல்லோரையும் அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலோடு அவர்கள் செயல்படலாம். தோல்வி மனப்பான்மையிலே துவண்டு போய்விடலாம். தற்கொலைகளை பற்றி கூட நாம் கேள்விப்படுகிறோம். போதைகளிலே மூழ்கி போவதையும் கேள்விப்படுகிறோம். ஆனால் இத்தகைய துன்பங்களை தாண்டி அவற்றை இறைத்துணையோடு எதிர்கொள்ள விரும்பி வேண்டி ஏற்றுக்கொள்ள வேண்டிய துன்பங்கள் இருக்கின்றன. இவற்றைத்தான் நாம் மீட்புக்கான துன்பங்கள் என்று வகைப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதை எங்கிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம்? கல்வாரி மலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பலருக்காக நான் என்னையே காவு கொடுக்கிறேன், பலருக்காக நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்கின்ற அந்த இயேசுவின் நற்கருணை பண்பாட்டிலிருந்து ஊற்றெடுத்து பாயும் அத்தகைய மீட்புக்கான துன்பங்கள். இத்தகைய துன்பங்களை உள்வாங்குகின்ற பொழுது போதைகளையெல்லாம் மறந்துவிட்டு, பிறரை துன்புறுத்த வேண்டும் என்கின்ற அந்த உள் மனப்பான்மையெல்லாம் மறந்துவிட்டு, இந்த துன்பத்தை நேரடியாக எப்படி எதிர்கொள்வது, வரலாற்று தளத்தில் மாற்றுப்பாதைகளை எப்படி உருவாக்குவது, அதற்கு என் பலம் போதாது, நம் பலம் போதாது, நம்முடைய மானிட பலம் போதாது, இறைத்துறையோடு அவமானங்களை வீரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா, ஆபத்துக்களை ஒரு வளர்ச்சிக்கான ஒரு போக்காக ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு தெளிவு இருக்குமா, அச்சங்களை துணிச்சலாக மாற்றிக்கொள்வது எப்படி என்கின்ற அந்த பின்புலத்தில்தான் ஏதோ காரண காரியங்கள் என்கின்ற தத்துவங்களை தாண்டி இறை ஆற்றல் என்கின்ற அந்த உரு துணையோடு செயல்பட முடியும் என்கின்ற அந்த தேடலில்தான் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ கண்டுபிடித்து விட்டோம் என்கின்ற அந்த அடிப்படையில் அல்ல, இன்னும் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறோம். இது ஒரு தெய்வீக பார்வை. இதற்கான தெளிவுகளை இன்னும் வரலாறு தான் நமக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கிறது. அதற்காக விவிலிய உலகத்திற்கு நாம் நெஞ்சார்ந்த விதத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
தந்தை மரிய அருள் ராஜா, அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்றீங்க, அடித்தட்டு மக்கள்னா யார், யார அடித்தட்டு மக்கள்னு சொல்?
எந்த ஒரு முரண்பாட்டு சூழலிலும் அதிகார பகிர்வு மறுக்கப்பட்ட மக்கள், தோற்கடிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்குரிய அந்த கௌரவம் இல்லாத நிலையிலே தூக்கி எறியப்பட்ட மக்கள், அந்நியப்படுத்தப்பட்ட மக்கள், இயற்கை வளங்கள் மறுக்கப்பட்ட மக்கள், இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இது ஒரு எல்லோருக்கும் பொதுவான ஒரு தலைப்பு, அடித்தட்டு மக்கள் என்பது. அது அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ப வெவ்வேறு விதங்களிலே இது புரிந்து கொள்ளப்படுது. எடுத்துக்காட்டாக இந்திய பின்புலத்திலே தீண்டாமைக்கு இலக்கான மக்கள், அல்லது நிலம் மறுக்கப்பட்ட மக்கள், அல்லது பெண்கள் என்பதாலேயே வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட மக்கள், அல்லது இப்படியாக பல்வேறு தளங்களிலே ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர் இந்த அடித்தட்டு மக்கள் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் வெவ்வேறு மக்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள்.
தந்தை மரிய அருள் ராஜா, தாங்கள் கொரியா, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளில் விவிலிய விளக்கங்களை கொடுத்து இன்னும் இந்த பல தளங்களில் பணிபுரிந்து வருகிறதா சொல்றீங்க, அதை எப்படி செய்றீங்க?
உதாரணமாக கொரிய நாட்டிலே அந்த மின்ஜூம் எனப்படும் மக்கள் இந்த கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களினால் மறுக்கப்பட்ட, வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள். மின்ஜூம் என்றால் உணர்வுகளை உண்மையிலே வெளிப்படுத்த சக்தி மறுக்கப்பட்ட மக்கள். இத்தகைய மக்களிலிருந்து ஊற்றெடுத்து பாய்ந்து வரும் புதிய கனவுகள் என்ன, புதிய திசைகள் என்ன, இறை ஆக்கங்கள் என்ன, எழுச்சிகள் என்ன என்பதை கொஞ்சம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதே போல ஜப்பான் நாட்டு பின்புலத்திலே புராக்குமின் என்று சொல்லக்கூடிய அத்தகைய மக்கள், அவர்கள் பல நூறு ஆண்டுகளாக தீண்டாமைக்கு இலக்கான மக்கள். அவர்களுடைய பின்புலத்திலே எழுச்சிகள் என்ன? உதாரணமாக நியூசிலாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய ஆதிவாசி குழுமங்கள், அங்கு காலங்காலமாக வாழ்ந்து வந்தவர்கள் மற்றும் புதிதாக வந்தவர்களால் அவர்கள் நிலம் மறுக்கப்பட்டு, நீர் மறுக்கப்பட்டு, இயற்கை வளங்கள் மறுக்கப்பட்டு, ஓரம் கட்டப்பட்டு, உயிருக்கு கூட ஆபத்தான நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்களையும் எழுச்சிகளையும் எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்திலே இந்த விவிலியத்தை மறுவாசிப்பு செய்யக்கூடிய தளங்களை உருவாக்கி கொண்டு வருகிறோம்.
தந்தை மரிய அருள்ராஜா வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து இந்த அடித்தட்டு மக்களின் அன்றாட போராட்ட உலகம் விவிலிய பின்புலத்தில் தாங்கள் செய்து வரும் அந்த உரையாடல், மாற்று சிந்தனை பணி, இவைகள் பற்றியும் வத்திக்கான் வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த பகிர்வுக்கு நேயர்கள் சார்பில் தங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். வணக்கம்.
நன்றி. வணக்கம்.